வணக்கம், என் பேர் அபிஷேக் சாரி. நான் இன்சைகாம்ங்கிற அறிவியல் தொடர்பு குழுவோட ஒரு அங்கம். அறிவியல் ஆராய்ச்சி, அதில் ஈடுபட்டிருக்கிற விஞ்ஞானிகள் அவங்களோட கண்டுபிடிப்புகள், அதால் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி சுவாரஸ்யமான பல கட்டுரைகளும் பாட்காஸ்ட் அதாவது வலையொலி தொடர்களும் நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்களே உருவாக்குறதுக்கு மேலே இந்திய விஞ்ஞானிகள், அறிவியல் மாணவர்கள் மற்றும் எழுத்தாளர்களோட சேர்ந்து சுவாரஸ்யமான அறிவியல் கருத்துக்களை ஒளிபரப்புகிறோம். ஆங்கிலத்தை தவிர இந்தியாவின் தேசிய மொழிகளில் ஒன்றான தமிழில் இந்த பாட்காஸ்ட்டை செய்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை செய்யறதுக்கு மாணவி அமிர்தா ஆனந்தோட உதவி மிகவும் முக்கியமாக இருந்தது. அமிர்தா அமெரிக்காவோட பேலர் மருத்துவக் கல்லூரியில் முனைவர் பட்டத்துக்காக ஹியரிங் அதாவது ஒலி கேட்கும் திறன் பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்க. அமிர்தா இப்ப நம்ம உரையாடலோட தலைப்பு நேயர்களுக்கு அறிமுகம் செய்வாங்க.
வணக்கம், என் பேர் அமிர்தா ஆனந்த். இந்த அருமையான பாட்காஸ்ட்ல கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அத்தியாயத்துல அறிவியல் ஆராய்ச்சியில பயன்படுற மாடல் ஆர்கானிசம்ஸ் அதாவது உதாரண உயிரினங்களை பத்தி நாங்க பேசுவோம். அடுத்த பகுதியில குறிப்பா உயிரியல் ஆராய்ச்சியில சுண்டலிகளோட உபயோகத்தை பத்தி பேசுவோம்.
தமிழில் நாங்கள் பாட்காஸ்ட் செய்யணும்னு திட்டமிட்டும் போது அமிர்தா இந்த விஷயத்தை பற்றி பேசலாம்னு யோஜனை சொல்லி அதுக்கு ஆங்கிலத்தில் தகவல் சேகரித்து அதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கும் உதவி செஞ்சாங்க. இப்போ சுண்டலிகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உதாரண உயிரினங்களை பற்றி கொஞ்சம் பேசலாம். பொதுவாக மனுஷ உடலோட வளர்ச்சி, செயல்பாடு மற்றும் நோய்களை ஆராய்ச்சி செய்யறதுக்காக உபயோகப்படுற சில உதாரண உயிரினங்கள்னு பார்க்கணும்னா கிருமி அல்லது நுண்ணுயிரி வகைகள், புழுக்கள், ஈ வகைகள், ஜீப்ராஃபிஷ் அதாவது வரிக்குதிரை மீன், பறவை வகைகள், சுண்டலி, எலி, கினிப்பன்றி மற்றும் குரங்கு வகைகள். பலவிதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதாவது அறிவியல் சோதனைகளுக்காக மனிதர்களை உபயோகப்படுத்துறது சாத்தியம் இல்லை. இந்த காரணத்தினால விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா மனுஷனோட ஜெனட்டிக் மேக்கப் அதாவது மரபணு ஒப்பனை போலவே எந்த ஜீவராசிகள்ல இருக்கோ அதுங்களை தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்துறாங்க.
மனிதர்களோட மரபணு ஒப்பனையோட ஒத்து போறத தவிர இந்த உயிரினங்களை எவ்வளவு சுலபமா லெபார்டரி அதாவது ஆராய்ச்சி கூடத்துல பராமரிக்கவும் இனப்பெருக்கம் செய்யவும் முடியுமோ அதுங்களை வச்சு எந்த வகையான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதாவது அறிவியல் சோதனைகள் செய்ய முடியுமோ இதெல்லாம் பார்த்துட்டு எந்த உயிரியல் கேள்விகளுக்கு பதில் தேட முடியும் அப்படிங்கறதையும் முடிவு செஞ்சு விஞ்ஞானிகள் அவங்களோட ஆராய்ச்சிக்கு சரியான உயிரினத்தை தேர்வு செய்யறாங்க.
உயிரியலோட எந்த அம்சங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த உதாரண உயிரினங்கள் ரொம்ப ஏற்றது?
வெவ்வேறு மாதிரி உயிரினங்களை வெவ்வேறு உயிரியல் ஆராய்ச்சியில பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு ரீஜெனரேஷன் அல்லது மீளுருவாக்கம் ஆராய்ச்சியில பொதுவா புழுக்களை தான் உபயோகப்படுத்துறாங்க. அப்புறம் மரபணுக்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு இடையே இருக்கிற தொடர்பு ஆராய ஈக்களை தான் அதிகமா உபயோகப்படுத்துறாங்க. கருவளர்ச்சி ஆராய்ச்சிக்கு ஜீப்ராஃபிஷ் அல்லது வரிக்குதிரை மீன் ரொம்ப சிறப்பான மாதிரி உயிரினம். வரிக்குதிரை மீன் குட்டியோட உடலின் டிரான்ஸ்பெரன்சி அதாவது ஒளிப்புகுமை தன்மையினால அதோட உறுப்புகளை நம்மளால சுலபமா பார்க்க முடியும். இன்னொரு ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா மருத்துவ ஆராய்ச்சியில சுண்டலி போல பாலூட்டி உயிரினங்களை உபயோகப்படுத்துறாங்க.
குறிப்பா மருத்துவ ஆராய்ச்சியில சுண்டலி போல உயிரினங்களை பயன்படுத்துறதோட முக்கிய பலன் என்னது?
மனுஷ உடம்புல சில வியாதிகள் அறிகுறி காட்டுறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். ஆனா சில தேர்ந்தெடுத்த வம்சாவளியின் உயிரினங்கள்ல இதே வியாதி சில வாரங்கள்லயே அறிகுறிகளை காட்டும். இதனால கடினமான வியாதிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றது ஓரளவுக்கு சுலபமாறுது. இந்த மாதிரி சில காரணங்கள்னால நிறைய வியாதிகளுக்கு மருந்தோ இல்ல சிகிச்சை முறையோ ஆராயறதுக்கு விஞ்ஞானிகள் சுண்டலி போல உதாரண உயிரினங்களை பயன்படுத்துறாங்க.
ஆனா மருத்துவ ஆராய்ச்சிக்கு உதாரண உயிரினங்களை உபயோகப்படுத்துறதுல சில குறைபாடுகள் உண்டு. என்னதான் உயிரினங்களோட மரபணுக்கள் மனிதர்களோடத போலவே இருந்தாலும் தவிர்க்க முடியாத சில வேறுபாடுகள் உண்டு. இந்த வேற்றுமையினால சிலதரம் ஒரு உயிரினத்துல நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது பார்க்கிற காஸ் அண்ட் இஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அதாவது காரண விளைவு உறவு முறை இன்னொரு உயிரினத்திலேயோ இல்லை மனிதர்களிலேயோ பார்க்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சிக்கு தேவையான எக்ஸ்பெரிமெண்டல் புரோட்டோகால் அதாவது அறிவியல் சோதனை முறைகளை ஒரு உயிரினத்திலேருந்து இன்னொன்னுக்கு பரிமாற்றம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா எவ்வளவுதான் உதாரண உயிரினங்களை உபயோகிச்சு அதுமேல பரிசோதனை பண்ணாலும் அதுலேருந்து வர கண்டுபிடிப்பை வச்சு நோயாளிகளுக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை நிச்சயமா ஹியூமன் வாலண்டியர்ஸ், அதாவது மனித தன்னார்வலர்களோட உதவியோட நிரூபணம் செஞ்சு பார்க்கணும்.
மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களோட இருக்கிற உறவு கொஞ்சம் விசித்திரமானது. சுலபமா தெரியற வேறுபாடுகளை மீறி அவங்களுக்கு நடுவில் சில அடிப்படையான ஒத்துமைகள் உண்டு. இந்த ஒத்துமைகளாலனாலதான் மனித நோய்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற உயிரினங்களை பயன்படுத்தலாம் நம்ம. ஆனா இதே ஒத்துமையினாலதான் உதாரண உயிரினங்களை ஏன் எத்திக்கலி, அதாவது நெறிமுறையாக உபயோகப்படுத்தணும், இதை விஞ்ஞானிகள் எப்படி செயல்படுத்துறாங்க?
அறிவியல் ஆராய்ச்சி எப்பவுமே சாத்தியத்துக்கும் தேவைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம். உயிரியல் ஆராய்ச்சி இந்த போராட்டத்துக்கு ஒரு தார்மீக தோற்றத்தை கொடுத்துரும். பொதுவா மற்ற உயிரினங்களாலையும் மனிதர்களை போலவே வலியும் வெவ்வேறு உடல் துன்பங்களையும் உணர முடியும். இதனால உதாரண உயிரினங்களுக்கு தேவையில்லாத துன்பம் கொடுக்கறது தவறு. இந்த நியமத்துக்கு கட்டுப்பட்டு விஞ்ஞானிகள் உதாரண உயிரினங்களை நெறிமுறையா உபயோகப்படுத்துறதுக்கு சில வழிகள் உண்டு. அது என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, மருந்து செலுத்தி வலிய குறைக்கிறது, சௌகரியமான வாழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது, மற்றும் உயிரின வளத்தை திறமையா பயன்படுத்துறது.
அறிவியல் ஆராய்ச்சியோட செயல்முறைகள் மிகவும் கடினமானது. நெறிமுறையாக செயல்படுத்துறதாகட்டும் இல்ல சிக்கலான உயிரியல் கேள்விகளுக்கு பதில் தேடுறதாகட்டும், விஞ்ஞானிகளோட வேலை ரொம்ப கஷ்டமானது. ஆனா உதாரண உயிரினங்களோட பங்களிப்பு இல்லாம அவங்களோட பல உழைப்புகளுக்கு பலனே இருந்திருக்காது. உதாரண உயிரினங்களோட பயன்பாட்டிலேருந்து வந்த சில சமூக மருத்துவ நன்மைகள்னு பார்க்க போனா, பெனிசிலின் போன்ற ஆன்டிபயோட்டிக், அதாவது நுண்ணுயிரி கொல்லிகளின் உபயோகம், இரத்தம் மற்றும் சிறுநீரகம் போன்ற உடல் உறுப்புகளோட மாற்று நுட்பம், போலியோ அதாவது இளம்பிள்ளை வாதம் போன்ற நோய்களுக்கு தடுப்பூசி, டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை வியாதியோட கட்டுப்பாடு, இப்படி சொல்லிண்டே போகலாம், இந்த வலையொலிக்கு முடிவே இருக்காது. இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை வச்சு காப்பாற்றப்பட்ட விலைமதிப்பு இல்லாத மனித உயிர்களின் எண்ணிக்கை பல கோடிகளுக்கு மேல.
வியாதியிலையும் ஆரோக்கியத்திலையும் நம்மளோட உடல் ரகசியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மனிதர்கள் அறிவியல் ஆராய்ச்சியில பயன்படுத்துற ஒரு முக்கிய கருவி உதாரண உயிரினங்கள். இந்த உயிரினங்களை பயன்படுத்தி பல சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளோட செயல்பாடு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு மருத்துவர்கள் பல வியாதிகளையும் குணப்படுத்தியிருக்காங்க. இன்னும் பல வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு மற்றும் மனித உடம்போட வளர்ச்சி மற்றும் வளர்சிதை போன்ற பல நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் விஞ்ஞானிகள் முனைஞ்சு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க.
இந்த வலையொலியோட அடுத்த பகுதியில உயிரியல் ஆராய்ச்சியில சுண்டலிகளோட உபயோகத்தை பத்தி பேசுவோம். அது வரைக்கும் இன்சைகாமோட மற்ற தயாரிப்புகளை எங்க வெப்சைட் indsycom.blog அல்லது ட்விட்டர் ஹேண்டில் @indsycom வழியாக நேயர்கள் நீங்க படிச்சு கேட்டு ரசிக்கலாம். இதே ஆர்வத்தோட மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இன்சைகாம் சார்பாக அபிஷேக் மற்றும்
அமிர்தா.